بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையால் அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி தூய இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும், தெரியாத புரியாத பிற மக்களுக்கு நாம் அறிந்த ஒன்றை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தில் ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஓல்டு சனாயா தாவா சந்தன் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பிறகு சிறப்புரையாற்ற மௌலவியவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே என்னுடைய பேச்சை மிக சுருக்கமான முறையில் முடித்துக் கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ், அன்பிற்குரியவர்களே, எனக்கு மன்னரை வாழ்க்கை என்ற ஒரு தலையங்கம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாகவே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களாகிய நாம் கொஞ்சம் காலம்தான் இந்த உலகத்திலே வாழ இருக்கிறோம். 60 வயது முதல் 70 வயது வரையிலும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களாகிய நாம் இந்த அற்ப உலகத்திலே பூமியின் மேல்பரப்பிலே வாழ இருக்கிறோம். 70 மேற்பட்ட வயதில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிலரை தேர்வு செய்கிறான். 60 வயதிற்கும் குறைவாகவும் சில நபர்களை அல்லாஹ் ரூஹை கைப்பற்றி விடுகிறான். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. பெரும்பாலும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தது என்னவென்றால், 60 முதல் 70 வரையிலும் எனது உம்மத்தினர்கள் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். சொன்ன முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயதிலே மரணித்தார்கள். அன்புள்ளவர்களே, இந்த மரண நம்பிக்கை என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் மரணத்தை நம்புகிறார்கள். இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் கூட மரணத்தை மறுக்கவில்லை. காரணம், கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறார்கள். எனவே அதில் யாருக்கும் எந்த வேறுபட்ட கருத்துக்கள் இல்லை. ஆனால் மரணத்திற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை தான் பல்வேறு கருத்துக்களை கொண்ட கொள்கைவாதிகளை பார்க்கிறோம். இஸ்லாம் என்ன கூறுகிறது என்றால், இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நான் தேர்வு செய்தது எதற்காக என்றால், நீங்கள் இந்த உலகிலே வாழும் போது நன்மை தீமைகளை எவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள், நன்மைகளை எவ்வாறு முனைப்போடு செயல்படுகிறீர்கள், தீமைகளை எவ்வாறு அதை முற்றும் விடுதலையான அதை விட்டு ஒதுங்கி இருக்கிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த உலகிலே உங்களை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
எனவே நன்மை செய்தவர்களுக்கு தக்க கூலியாக அல்லாஹ் நாளை சுவர்க்க சோலையை ஏற்படுத்தி இருக்கிறார். கெட்ட செயல்களை தீமை செயல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் மன்னரை வாழ்க்கை என்று சொல்கிறோம், கபர் வாழ்க்கை என்று சொல்கிறோம். பெரும்பாலும் முஸ்லிம்கள் இந்த கபர் வாழ்க்கையை பற்றி அதிகமாக தெரிவதில்லை, கபர் வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திப்பதில்லை. மன்னரை வாழ்க்கை எவ்வாறு அது நடக்கும், அங்கு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்பதையெல்லாம் அறியாத எத்தனையோ முஸ்லிம்களை பார்க்கிறோம். எனவே அதை அறிந்து கொள்ளும் விதமாகத்தான் இந்த தலையங்கம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனோடு யாரும் சேர்ந்து போவதில்லை. அவனுடைய மனைவியோ, அவனுடைய பிள்ளைகளோ, அவனுடைய உற்றார் உறவினர்களோ யாரும் அவனோடு சேர்ந்து நானும் மன்னரை வாழ்க்கை போகிறேன் என்று சொல்வது கிடையாது. யாரும் அதை விரும்பவும் மாட்டார்கள். அழுவார்கள், வருத்தப்படுவார்கள், அவர்களை பற்றி கவலை கொள்வார்கள். ஆனால் அவர் போய்விட்டார், எனவே நானும் அவரோடு சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. எத்தனை ரியால்களை சம்பாதித்தாலும், கோடான கோடிகளை நாம் சம்பாதித்தாலும், மாடான மாளிகைகளை நாம் நம்முடைய நாட்டிலே ஊரிலே கட்டினாலும், உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால், நம்மை அடக்கம் செய்யும் போது ஒரு சாதாரண கஃன் துணியை தான் மூடிக்கொள்வார்கள். கையிலே வாட்சி போட்டிருந்தாலும், விரலிலே மோதிரம் அணிந்திருந்தாலும் அதையும் கூட கலட்டி விடுவார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், வெளிநாட்டிலே இந்த நாட்டிலே நமக்கு உயிர் பிரிய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய முடிவு இருக்குமையானால், நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன சொல்வார்கள்? அழுவார்கள், கஷ்டப்படுவார்கள். அதே சமயத்தில் அவர்களுடைய அந்த உடலை நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வருவதற்கோ, அவரை பார்ப்பதற்கோ எந்த ஒரு முகாந்திரமும் இருக்காது, அதற்குரிய சூழல் இருக்காது. அவ்வாறு சூழல் அமையுமையானால் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுக்க வேண்டும். எனவே அவரை அங்கே அடக்கம் செய்து விடுங்கள். அவர் இவ்வளவு காலம் இந்த சவுதி அரேபியாவிலே வாழ்ந்தாரே, கம்பெனியில பணிபுரிந்தாரே, அதற்குரிய சர்வீஸ் பணங்களை மாத்திரம் அனுப்பி வையுங்கள். இதுதான் யதார்த்தம். அன்பிற்குரியவர்களே, மேல் அதிகமாக சொல்லவில்லை. இது இயற்கையான ஒரு வாழ்க்கை. உயிர் பிரிந்து விட்டது என்றால் எல்லோரும் சொல்வார்கள், நல்லா இருந்தார், நல்ல பேசிக் கொண்டிருந்தார், நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டிருந்தார், நல்ல ஒரு பழக்கமுடையவர் என்றெல்லாம் சொல்வார்களே தவிர வேற ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்ப அதுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அந்த வாழ்க்கை என்ன என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றும் போது மனிதன் பல விதமாக வார்த்தைகளை கூறி புலம்புவான் என்று அல்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உயிரை, ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து உயிரை கைப்பற்றும் போது இந்த மனிதன் சொல்லுவானா, யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் தரக்கூடாதா? அவ்வாறு நீ அவகாசம் தந்தால் நான் தான தர்மங்களை வழங்குவேனே, நல்லவர்களில் ஒருவனாக நான் இருப்பேனே அப்படின்னு மனிதன் புலம்புவான் என்பதை அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிவிட்டான். அதே போன்று இன்னொரு இடத்திலே மனிதன் புலம்புவதை அல்லாஹ் சொல்லும் போது, அவர்களில் ஒருவருக்கு மௌத் வந்து விடுமையானால், கால ரப்பிர்ஜிஊன், இந்த மனிதன் சொல்வானாம், என் இறைவா என்னை திருப்பி அனுப்பிவிடு, எனக்கு உயிரை கொடுத்து விடு, லல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, நான் எதையெல்லாம் விட்டு வைத்து வந்தேனோ, அமல் செய்யாமல் இருந்தேனோ, எத்தனையோ மூலவிகள், எத்தனையோ உலமாக்கள் சொன்னார்கள், குர்ஆனை பின்பற்றுங்கள், ஹதீஸை பின்பற்றுங்கள், ஜமாத்தோடு தொழுங்கள், உறவு முறைகளை நல்ல விதமாக அமைத்துக் கொள்ளுங்கள், இது போன்ற இதோபதேசங்களை எல்லாம் சொன்னார்கள். ஆனால் நான் இந்த காவி வாங்கி இந்த காவில விட்டு வைத்து விட்டு என்னுடைய வாழ்க்கையில் செயல்முடியும் கொடுக்கல, சுமூக பஜர் தொழவல, என்னுடைய வாழ்க்கையில் நேர்மை இல்லை, என்னுடைய பேச்சுகளில் பொய்கள் கலந்திருந்தன, இப்படியெல்லாம் இருக்கின்ற அந்த மனிதன் சொல்வானாம், யா அல்லாஹ் என்னை இந்த உலகிலே திருப்பி அனுப்பிவிடு, இதையெல்லாம் நான் செய்யாமல் விட்டு வைத்து விட்டேனோ அதையெல்லாம் செய்து நல்ல நல்ல அமல்களை இபாதத்துகளை செய்து விடுகிறேனே அப்படின்னு சொல்வானாம். அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? கல்லா, முடியாது, அவர் அல்ல. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது மனிதன் பேசக்கூடிய வெற்று வார்த்தைகள். உண்மையிலேயே ஒரு பேச்சுக்கு ஒரு மனுஷனுக்கு உயிரை கொடுத்தால், திரும்ப கொடுத்தால், அவன் திரும்பவும் பழையபடிதான் வாழ்வான். அதை நம்ம யதார்த்தமாக நம்ம பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம் தெரியுமா? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதனை கொடுக்கும் போது, உயிர் போற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கும் போது, நோயில கடுமையான முறையில சிக்கும் போது, அப்ப நினைப்பான், இனிமேல் நான் அமல் செய்யணும், இனிமேல் நான் தொழணும், இனிமேல் அல்லாத முறைய வணங்கணும். உயிர் போயிருச்சுனா என்னுடைய குடும்பம் என்ன ஆகிறது, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகிவிடுறது, மறுமையினுடைய நிலைமை எனக்கு என்ன ஆகிவிடும் என்றெல்லாம் மனிதன் செய்வான். அந்த நேரத்தில் சிந்திப்பான், அல்லாஹ் அந்த நோயிலிருந்து குணப்படுத்திட்டா, அந்த சோதனையிலிருந்து அவனுக்கு நல்ல முறையில் அல்லாஹ் ஒரு தீர்வை கொடுத்துட்டா அல்லாஹ் மறந்துடுவான். இது யாருடைய புத்தி தெரியுமா? முஷ்ரிகீன்களுடைய இணை வைப்பாளர்களுடைய ஒரு கையாளுகின்ற முறைகள், அவங்கதான் அப்படி இருப்பாங்க. அல்ல, குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்கிறான், கப்பலில் பிரயாணம் செய்யும் போது, கடலில் கப்பலில் பிரயாணம் செய்யும் போது அந்த இணை வைப்பாளர்கள் எப்படி தெரியுமா நம்பிக்கை வைப்பார்கள், அல்லாஹ்வை தூய்மையானவர்களாக இஹ்லாஸோடு அல்லாஹ்வை அழைப்பார்கள். கப்பல்ல போய் நடுக்கடல போய் நின்றா, பிரயாணம் செய்தா, அங்க போய் யாரையும் கூப்பிட மாட்டாங்க, அல்லாஹ்வை கூப்பிடுவாங்க. அல்லாஹ் அதை எப்படி சொல்றானா, முக்லிஸீன லஹுத்தீன், இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அல்லாஹ்வை அழைப்பார்கள். அதே சமயத்தில் ஃபலம்மா அன்ஜாஹும் இலல் பர்ரி, அவர்களை கடல்ல இருந்து கரைக்கு கொண்டு வந்துட்டான், இதாகும் யுஷிரிகூன், பழையபடி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்ப ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுதான் யதார்த்தம் அன்பிற்குரியவர்களே. அப்ப இந்த நிலைமைகள் நம்மிடத்தில் தொடர்கின்றனவா அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். எனவே மூத்து வந்துவிட்டால் மனிதன் இப்படி எல்லாம் புலம்புவான் என்பது அல்லா சொல்றான். அந்த அல்லாஹ் என்ன சொல்றா, முடியாது, தர முடியாத அவகாசம் கிடையாது. ஒரு மனிதனுடைய தவணை காலம் வந்துவிட்டால் அல்லாஹ் பிற்படுத்தவே மாட்டார். அது யாராக இருக்கட்டும், எந்த நபியாக இருக்கட்டும், நபிமார்களே அல்லாஹ் செய்வான், கைப்பற்றி விடுவான். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில்தான் நம்ம சிந்திக்கணும், இந்த மன்னரை வாழ்க்கை என்பது என்ன. அது அல்லாஹ் சொல்றான், அந்த தொடர்ச்சியாக சொல்றான், உமின் வராயின் பர்சகுன் இலா யௌமி யுபஅஸூன், இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பர்சக் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது கியாமத் நாள் வரை எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் அந்த வாழ்க்கையில தான் மனுஷன் இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப கியாமத் நாள் வரையிலும் நம்ம மூத்தாயிட்டா மன்னரை வாழ்க்கையில தான் நம்ம இருப்போம். பூமிக்கு மேல்பரப்புல வாழக்கூடிய வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கைங்க, 60 to 70, 80, 90, 100 சொற்பமான ஒரு வாழ்க்கையா இல்லையா? ஆனா இதை விட கூடுதலாக நம்ம வாழ போறது எங்க, பூமியின் கீழே, கீழ்பரப்புல. அப்படின்னு அங்க என்ன வாழ்க்கையெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பர்சக் என்ற வாழ்க்கையை சொல்றான். பர்சக்னா என்ன? அது ஒரு திரைமறை உள்ள ஒரு வாழ்க்கை. நமக்கும் மேலுள்ளவர்களுக்கு இந்த சம்பந்தமே இருக்காது. மன்னரையில் ஒரு மனிதன் இருக்கிறானா, அவனுக்கும் பூமியில் மேல இருக்கிறான், இவனுக்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. இவன் என்ன கேட்டாலும் விளங்காது, என்ன சொன்னாலும் விளங்காது. அங்க உட்கார்ந்து மலக்குமார்கள் அடித்தால் மனைவியை கூப்பிட முடியாது, பிள்ளைகளை கூப்பிட முடியாது, யாரையும் கூப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் மன்னர வாழ்க்கை. வாழ்க்கைய கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சாது முழு முகாது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பிரசிக்கப்பட்ட ஒரு நபி தோழர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபி தோழர், மிகப்பெரிய கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தவர். அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் மரணிக்கிறார்கள். மரணிக்கும் போது அந்த செய்தி எப்படி சொல்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இஸ்தஸ் அர்ஷு ரஹ்மான் லி மௌதி ஸஅத் இப்னு முஆத். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌத்திற்காக, மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது, அதுவே ஆட்டம் கொடுத்தது, குலுங்கியது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பிக்கப்பட்ட ஒரு சஹாபி என்று சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷே ஆடுது என்றால் அவங்கள வரவேற்கு. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உயிரை அந்த வானத்தில் உள்ளவர்கள் வரவேற்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழரை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செய்யும் போது அடக்கம் செய்து முடித்ததற்கு பின்னால் எந்த ஒரு ஜனாசாவிலும் எந்த ஒரு மையத்தையும் நீங்கள் அடக்கம் செய்யும் போது இவ்வாறு கூறுவதில்லையே, ஏன் நீங்கள் சுபஹானல்லாஹ் என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் கூறினீர்கள் என்று சொன்னால், கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனது தோழர் ஸஅத் இப்னு முஆதை அடக்கம் செய்யும் போது அந்த மண் அவரை அப்படியே இறுக்கியது, சுபஹானல்லாஹ் என்று சொன்னேன், சற்று விரிவு கொடுத்தது, அல்லாஹு அக்பர் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக நெருக்கமான ஒரு நபி தோழர். அல்லாஹ்வுடைய அர்ஷே ஆட்டம் கொடுத்தது, குலுங்கியது என்று புகழப்பட்ட ஒரு நபி தோழர். அப்படி புகழப்பட்ட நபி தோழருக்கு இப்படி ஒரு நிலைமை என்றால் நம்ம எல்லாம் எம்மாத்திரம்? கபருடைய வேலையை, வாழ்க்கையை உணர்ந்திருக்கிறோமா? கபருடைய வேதனை பற்றி படித்திருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திக்கணும். ஒண்ணுமே இல்லை நினைக்கிறோம், மூத்தாயிட்ட நிம்மதியா வாழலாம் நினைக்கிறோம், அங்கதான் பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலி குல்லி கபரின் லஹதன், நிச்சயமாக எல்லா கபருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கு. யாரு விதிவிலக்கு கிடையாது, யாரும் விதிவிலக்கு இல்ல, எல்லா கபருக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு வேதனை இருக்கு. வலவு காண அஹதுன் நாஜியம் மின்ஹா நஜா மின்ஹா ஸஅத் இப்னு முஆத், அந்த வேதனையிலிருந்து உலகத்தில் யாராவது ஒரு ஆள் தப்பிப்பார் என்று சொன்னால் ஸஅத் இப்னு முஆத் தப்பித்திருப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கொஞ்சம் சிரிச்சு பாருங்க அன்பிற்குரியவர்களே, நம்ம முதல் வேதனை என்ன, கபூர்ல வச்ச உடனே அப்படியே நிறுக்கும், மண் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் விரிவு கொடுக்கும். ஆரம்ப வேதனை பயப்படணுமா இல்லையா? அல்ல, இப்படிப்பட்ட ஒரு வேதனையை வச்சிருக்கிறானே, இது யாருக்கு விதிவிலக்கு இல்லையே, நபி தோழருடைய நிலைமையை எப்படின்னு சொன்னா, நாமும் நபி தோழரும் ஒன்றா, நபி தோழருடைய வாழ்க்கை என்ன, அவர்களுடைய தியாகங்கள் என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவர்களுடைய நன்மைகள் என்ன, அவர்களுடைய ஏனைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய தர்மங்கள், இவற்றை எல்லாம் ஒன்றிலும் கூட நாம் அவர்களோடு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அந்த நிலைமைக்கு உட்பட்ட நபி தோழர்கள் எங்க, நாம எங்க? கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா அன்பிற்குரியவர்களே? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபூர்ல போய் நின்றாங்க சொன்னா தேம்பி தேம்பி அழுவார்களாம். நம்ம கொஞ்சம் சிரிச்சு பாருங்க, என்னைக்காவது போய் கபூருக்கு போவோமா? யாராவது மூத்தாவனா அந்த நேரத்தில் போய் நிற்போம்? இதுக்கேட்டு பிரத்யேகமா நம்ம போக மாட்டோம், தர்காவுக்கு தான் போகக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. புதுமையவாடி அங்க போகக்கூடாதுன்னு சொல்லுதா? இல்ல, போங்கன்னு சொல்லுது இஸ்லாம். மையவாடிகளுக்கு போய் நீங்கள் தியானம் செய்யுங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு ஆகிரத்தினுடைய சிந்தனை உங்களுக்கு ஊட்டும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க அங்க போய் அவங்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாவதாக, நீங்க முன்னாடி போயிட்டீங்க, இன்ஷால்லாஹ் நாங்களும் பின்னாடி வர இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூர்ல போய் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த சிந்தனை நமக்கு ஊற்றுறாங்க. நம்ம போறது இல்லையே, நம்ம சொந்தக்காரங்களை யாராவது மௌத்தாவனாலதானே போய் அடக்கம் செய்யணும்னு போறோம். அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் நினைவுக்கு வருது, அதோட மறந்துடுறோமே. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நெருக்கமான ஒரு நபித்தோழரா இல்லையா? ஹலீஃபாக்களில் ஒருவராக இருந்தாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு கபர்ல போய் நின்றா தேம்பி தேம்பி அழுவாங்க. இதா வகஃப உஸ்மான் அலல் கபர் ஹத்தா பகா ஹத்தா யபுல்ல லிஹியதஹு. அவங்களுடைய தாடி இருக்குமே, நீண்ட தாடி, நீளமான தாடி, அந்த தாடி நனைகிற அளவுக்கு அழுவார்கள். தோழர்கள் தான் கேட்கிறாங்க, அமீருல் மூமினின் அவர்களே, நீங்கள் ஏன் அழ வேண்டும், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்றாங்க உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, இந்த வாழ்க்கை இருக்கு அல்லவா, மன்னனை வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தான் மறுமை வாழ்க்கையில் முதலாவது வீடு. மௌத் ஐட்டம் சொன்னா முதல் வீடு எது? இந்த மன்னரை வாழ்க்கை தான். அந்த மன்னரை வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி பெற்றுவிட்டால் ஏனைய வாழ்க்கையில் அவன் வெற்றி பெற்று விடுவான். அந்த வாழ்க்கையில் ஒருவன் தோல்வி அடைந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்பிற்குரியவர்களே, நம்ம நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்கணும். நம்ம கபருக்குள்ள போயிட்டா அங்க உள்ள நிலைப்பாடு என்ன, அங்க உள்ள சூழ்நிலை என்ன என்றெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய வசனங்களும் நபிமொழிகளும் இருக்கின்றன. அதை நம்ம கொஞ்சம் படிக்கணும், அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் அன்பிற்குரியவர்களே. அங்க உயிரை கைப்பற்றின ஒன்ன உள்ள வச்ச ஒன்ன இரண்டு வானவர்கள் வருவாங்க, அது நமக்கு தெரியும். சொல்லலாம், எப்ப சொல்லலாம்? இந்த உலகத்துல அல்லாஹ்வை மட்டும் ஒழுங்கா வணங்கி வழிபட்டு வந்தா, அந்த வணக்கத்துல உறுதியாக இருந்தா, அங்க நமக்கு நாவு சொல்ல வரும், ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்று சொல்ல வரும். ஆனா நம்ம அல்லாஹ்வை வணங்கல, அல்லாஹ்வை மட்டும் வணங்கல அப்படின்னு இருக்குமையான அங்க நாவு வரவே செய்யாது, வேலை செய்யாது. தெரியாது என்ன சொல்லுவோம், ஐயோ தெரியாது, எனக்கு தெரியாது, உன்னுடைய நபி யார், தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இந்த உலகத்துல ஒழுங்க வாழறையோ அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா யாரு நல்ல முறையில ஈமானோடு இஹ்லாஸோடு வாழ்ந்தார்களோ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள சொல்ல வைப்பான். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பிதுல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா. ஆஹிரத்திலும் துன்யாவிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் மூமின்களுக்கு உறுதிப்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசன கபர் வாழ்க்கையை பற்றி தான் இறங்கியது அப்படின்னு ஹதீஸ் நம்ம படிக்கிறோம். இப்ப கொஞ்சம் சிந்திக்கணும், எனவே கபர் வாழ்க்கை என்பது ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல நம்ம நல்ல முறையில நடந்தால் அங்கு வெற்றி இருக்கிறது, இந்த உலகத்துல ஒழுங்காக நாம் வாழவில்லை என்றால் அங்கு பயங்கரமான வேதனைகள் இருக்கின்றன என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி ஒழுங்காக பதில் சொல்லலன்னு வைங்க, வானவர்களுடைய அடி இருக்குமே, தாங்க முடியாது, சொல்லி மாறாது, அந்த அளவுக்கு கடுமையான வேதனை. அவங்க கொடுக்கிற அந்த அடியில அந்த சத்தம், அந்த மனுஷன் கத்துவான, வேதனை மட்டும் கத்துவான, அந்த கதற சத்தத்தினால உலகத்துல இருக்கிற எல்லாமே வந்து உயிர் மூச்சாகிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான வேதனை மலக்குமாருடைய வேதனை. அது அல்ல குர்ஆன்ல பல்வேறு இடங்கள் நினைச்சான் சொல்றான், மூத்து ரூஹ கைப்பற்றும் போது பிடுங்கும் போது அல்லாஹ் மலக்குமார்களை வச்சு வேதனை செய்ய வைப்பான். மாணவர்கள் ரூஹ பிடுங்கும் போது அவர்களுடைய முகங்கள் அடிப்பார்கள், அவர்களுடைய விழாப்புறங்களில் அடிப்பார்கள். அந்த அடியை வாங்கும் போது எப்படி இருக்கும் அல்லாஹ் கேட்கிறான், எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். சிந்திக்கணும். எனவே மன்னரி வாழ்க்கை என்பது அது ஒரு விரிந்த ஒரு வாழ்க்கை, கியாமத்து நாள் வரையிலும் வாழப்போகின்ற ஒரு வாழ்க்கை. எனவே அந்த வாழ்க்கையிலும் கேள்வி கணக்குகள் உண்டு. அங்கும் நரகம் சுருக்கத்தினுடைய வாடைகள் நிலைகள் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். பிரவுனுடைய கூட்டத்தாரை எல்லாம் சொல்றானா இல்லையா, அன்னால் யுரதூன அலைஹா உதுவன் வஅஷியா. அல்லாஹ் சொல்றான் இந்த ஃபிரௌனுடைய கூட்டம் அவருடைய கூட்டத்தார்கள் அல்ல, கடுமையான வேதனை அவர்களை சூழ வைத்து நரகத்தினுடைய அதாபை வேதனை அல்ல காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். காலையிலும் மாலையிலும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அந்த நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இங்க உலக வாழலன்னா நிலைமை, ஃபிரௌன் எப்ப மூத்தா போனா, எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றாலும் யுக முடிவு நாள் வரையும் அந்த வேதனை தொடரும் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, மன்னரை வாழ்க்கை கூடுதலாக நாம் சிந்திக்க வேண்டும், அதை பற்றி நாம் அதிகமாக படிக்க வேண்டும். எனவே அந்த வாழ்க்கையை நம்ம சாதாரண வாழ்க்கையாக நினைத்து விடக்கூடாது. தெரியாம பேருக்கு தெரியாம இருக்கிற இவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்கிறா அப்படின்னு கூட தெரியாம இருக்கலாம். எனவே இதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படிக்க ஆரம்பியுங்கள். எனவே மரணத்தை நினைவூட்டக்கூடிய செயல்பாடுகளை சிந்தியுங்கள். கபூர்களுக்கு போய் தியானம் செய்யுங்கள், அங்கு போய் மரண சிந்தனையை ஞாபகம் ஊட்டுங்கள். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கபூர்ல நின்று அழுவார்களோ அதுபோன்று நாமும் அதை முயற்சிக்க வேண்டும். ஒரு நாள் நாமும் போகலாம் போகிறோம் என்ற சிந்தனை நமக்கு வரணும். அன்பிற்குரியவர்களை, இறுதியாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசம் என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து எடுக்க வேண்டும். அதுதான் நாம் விட்டு போகின்ற மிக முக்கியமான சொத்து. வியாழ சேர்க்கிறது, ரூபாயை சேர்க்கிறது, தோட்டம் பங்களா அதெல்லாம் இன்னொரு பக்கம். நாம மூத்தாகும் போது நமக்கு பிறகு ஒண்ணு நமக்கு பெரிய பாக்கியம் கிடைக்குதுன்னு சொன்னா, நம்ம குழந்தைகள், நம்ம பிள்ளைகள், பெற்றெடுத்த பிள்ளைகளை சாலிகான குழந்தைகளாக உருவாக்கணும். அவங்கள மார்க்க சிந்தனையை ஊட்டணும். எத்தனையோ விஷயங்கள் அவங்கள நம்ம படிக்கிறதுல ஆர்வம் காட்டுறோம், அதுல மாற்றுக்கருத்தை கிடையாது. அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் அவர்களுக்கு கல்வியை ஊட்ட வேண்டும். அவர்களை இன்ஜினியர்களாக, மருத்துவர்களாக, இன்னும் பலவிதமான படிப்புகளை படித்து பட்டதாரிகளாக உருவாக்க வேண்டும். நல்ல முறையில் அவர்கள் சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்திற்கு உதவ வேண்டும், சமுதாயத்திற்கு உதவ வேண்டும். அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையாது. அதே சமயத்தில் மார்க்க அறிவை ஊட்டணுமா இல்லையா, அல்லாஹ் என்றால் யார் அதை நம்ம சொல்லணுமா இல்லையா, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் அதை எடுத்து சொல்லணுமா இல்லையா, மறுமை வாழ்க்கை, கபர் வாழ்க்கை இதை பற்றி அவர்களுக்கு ஊட்டணும் பிள்ளைகளுக்கு. இதை நம்ம பெரும்பாலும் செய்யறது இல்லை, இதை பெரும்பாலும் நம்ம செய்யறது இல்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்ம குழந்தைகள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ் என் வாப்பா செய்த பாவங்களை மன்னித்து விடு, என்னை பெற்றெடுத்த தாய் செய்த பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் அதை கபூல் செய்வான். எனவே அந்த ஒன்றை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், விளையாடி கொண்டிருக்கிற பருவத்தில் இருக்கிற அவர் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடரியை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு மவனே, குன் ஃபித் துன்யா கன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீரின், மகனே இந்த துன்யாவுல இந்த உலகத்துல ஒரு அந்நியனை போன்று வாழ், ஒரு வழிபோக்கனை போன்று வாழ், இது ரொம்ப நேசிக்காத. எப்ப சொல்றாங்க, விளையாடி கொண்டிருக்கிற பருவத்துல சொல்லிட்டு சொல்றாங்க, நீ கபூர்ல உள்ளவர்களை கொஞ்சம் நினைச்சுப்பார், ஒத்த நஸ்தகமின் அகலில் குபூர், கபூர்ல உள்ளவர்களை மரணித்தவர்களை உன்னுடைய மனதிற்குள்ள கொஞ்சம் நினைத்துப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னஞ்சிறுவருக்கு உபதேசம் செய்யறாங்கன்னு சொன்னா, எதுக்கு என்ன எதை ஊட்டுறாங்க, அப்பவே ஈமான உறுதிப்படுத்துறாங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்துறாங்க, மூத்து சிந்தனை அப்பமே வளர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நம்ம அப்படி சொல்லுவோமா, மூத்து விஷயத்தை என்னைக்கா பிள்ளைகிட்ட பேசுவோமா, அதையே நீர் மௌத்து எதுக்கு பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் தப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வளர்த்ததுனால சொல்லி இந்த மாதிரி ஈமானிய வார்த்தைகளை சொல்லி ஊட்டியதுனால பிற்காலத்தில் அவங்க எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியுமா? பிற மக்களுக்கு அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இத அம்சைத்த ஃபலா தந்தவரி சபாஹ, நீ மாலை பொழுதை அடைந்து விட்டால் காலை எதிர்பார்க்காத, இருப்போமா இருக்க மாட்டோம் எதிர்பார்க்காதே. ஒய்தா அஸ்பஹ்த ஃபலா தந்தவரில் மசாஹ, நீ காலை பொழுதை அடைந்து விட்டால் மாலை பொழுதை எதிர்பார்க்காதே. இப்படி மாத்தி மாத்தி அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க உபதேசம் செய்யற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப எனவே அன்பில் பெரியவர்களே, இப்படித்தான் சின்ன சிறுவர்களை நல்ல முறையில் அவர்களுக்கு தீனியத்து கல்வியை என்ன செய்ய வேண்டும், ஊட்ட வேண்டும். அல்லாஹ்வை பற்றியுள்ள சிந்தனைகளை அவர்களுக்கு ஊட்டணும். அப்படி ஊட்டி வளர்த்தாதான் நமக்கு நாளைக்கு நல்ல பிள்ளைகளாக அது நிற்கும். இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறோம், நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், பிள்ளைகளை பார்த்து நல்லா வளர்த்துட்டு 25 வரைக்கும் வளர்த்துட்டு பிள்ளை நமக்கு இல்லாமல் ஓடிடுறாங்க. பெண் பிள்ளைகள் எவ்வளவு பொத்தி பொத்தி கஷ்டப்பட்டு வளர்க்கிறோம், அந்த வயசு தாண்டிடுச்சுன்னா ஒழுங்கான வளர்ப்பு இல்லை என்றால், மார்க்க அறிவை ஊட்டவில்லை என்றால், அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளை இல்லாமல் ஓடக்கூடிய சூழ்நிலைகளை ஊர்ல நம்ம பார்க்கிறோமா இல்லையா? என்ன காரணம்? தீனியத்து கல்வி உங்களுக்கு ஊட்டல, படிக்கிறதுல கவனம் செலுத்துறோம், மாற்று கருத்தை இல்ல. அது எல்லாரும் தான் படிக்கிறாங்க, முஸ்லீம்கள் மட்டுமா படிக்கிறாங்க, முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் தான் படிக்கிறாங்க. இவர்களும் இன்ஜினியர் தான், அவரும் இன்ஜினியர் தான், இவர்களும் மருத்துவர்கள் தான், அவர்களும் மருத்துவர்கள் தான், ரெண்டும் ஒன்னா வித்தியாசம் இருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப மார்க்கமும் சேர்ந்து இவர் ஒரு மருத்துவராக, மார்க்கம் கூடிய ஒரு பொறியாளராக, இன்ஜினியராக அவர் செயல்பட்டால் அவர் எவ்வளவு சமூகத்துக்கு சேவை செய்வாரா இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்ம வளர்த்தோமா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு பாக்குறோம், செல்போன விலை உயர்ந்த செல்போன்களை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம். 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள், 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்கிறோம். அவங்க வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னொருத்தன் வாங்கி கொடுக்கிறான், அந்த ஈகோ பிரச்சனை வந்துருது. என்ன நடக்குது? 2-3 வருஷமா கள்ள தொடர்பு, தாய்க்கு தெரியாது, தந்தைக்கு தெரியாது, குடும்பத்துக்கு தெரியாது, பட்ட வெளிச்சமா வெளியே வருது, பெரிய பிரச்சனையா வருது. எனவே இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியாக ஊட்டல, மார்க்கத்தை போதிக்கல. நம்ம பிள்ளைகள் என்னங்க செய்யும்? அது ஒரு களிமண், நம்ம பெத்த பிள்ளைகள் களிமண். அதை நம்ம எப்படி செதுக்கிறோமோ, எப்படி நம்ம வளைக்கிறோமோ, அது போல அது வளைஞ்சு வரும். அது ஒரு பானையா செய்யணுமா, அது போல வரும். அதை நம்ம வந்து வேற சட்டியா செய்யணுமா, அது சட்டியா உருவாகும். நம்ம என்ன வளர்க்கிறோமோ அதுதான் என்ன செய்யும், வரும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் தூய இஸ்லாமிய மார்க்கத்துல தான் பிறக்கின்றன. அபவாஹு யுஹப்பிதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிஸானிஹி. ஆனா அவங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கதான் யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வடகிகளாக அவங்கதான் மாத்துறாங்க அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப நம்ம கையில தான் இருக்குது. எனவே அன்பிற்குரியவர்களே, மறுமை வாழ்க்கை, கபர் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு, மரணத்தை கருத்தில் கொண்டு, நம்முடைய பிள்ளைகளையும் நாம் நல்ல முறையில் அவர்களை உற்பத்தி செய்ய வேண்டும், தயார் செய்ய வேண்டும். நம்முடைய மௌத் எந்த நிலையில் வரும், எப்போது வரும், எங்கே வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அதற்கு முன்னால் நல்ல நல்ல காரியங்களை, இபாதத்துகளை செய்துவிட்டு, நம்முடைய பிள்ளைகளை, நான் பெற்ற மனைவி நல்ல முறையில் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்க சிந்தனையை ஊட்டி, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.